உங்களுக்கு அந்த கூட்டத்துக்கு வரும்படியா அழைப்பு கொடுத்த பொழுது அந்த அழைப்புதல்ல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா ஒரு தலைப்பு ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தலைப்பு சொல்லுகிறது, அதுல ஒரு கேள்வியா கேட்டிருக்குது, தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறீர்களா, தலை நிமிர்ந்து வாழ வைப்பார் இயேசு. தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறீர்களா, இந்த விதத்துல சொல்ல போன வாழ்க்கையில நாம ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க இதயத்துல இருக்குதா? தள்ளி வைக்கப்பட்டு, விலக்கி வைக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டவர்களாக மற்றவங்கதான் நம்ம கவனிக்கிறாங்க இல்ல? நம்ம என்னென்னவோ கஷ்டங்களை எல்லாம், துன்பங்களை எல்லாம் வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ஒருத்தனும் இல்லையே. யார்கிட்ட போய் என்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் நான் சொல்றது? பல வருஷங்கள் அந்த கிராமத்துல மழை பெய்யல, கரூர் மாவட்டத்திலேயே மழை இல்லாம எவ்வளவோ இடத்துல மழை பெய்யுது, ஏன் இங்க பெய்யாம இருக்குது? விவசாயி நினைச்சு பார்ப்பான், நிலம் இருக்குது ஆனா விதைக்கிறதெல்லாம் பலன் கொடுக்காம போயிருது, மழை இல்லையே, யார்கிட்ட போய் கேட்கறது? அந்த வருஷம், ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷமா விவசாயம் பாதிக்கப்படுகிற பொழுது நமக்கு வருமானத்துக்கு வழி இல்லாம இருக்கும், தேவைகளை எல்லாம் சந்திக்க முடியாம இருக்கு, நல்ல காரியங்கள் செய்ய முடியாம இருக்கு. நாம் ஒதுக்கப்பட்டு வச்சிருக்கிறோமா? நாம விளக்கப்பட்டவர்களாக, தள்ளி வைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் நம்ம தள்ளி வச்சிருக்கிறாரா? அந்த கேள்விகள் வரலாம். குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு, கணவன் மனைவி ஒற்றுமையா வாழல, என்னென்னவோ எல்லாம் செய்து, பூஜை எல்லாம் செய்து, குடும்பம் சொந்தக்காரங்க சுற்றத்தார் எல்லாம் கூடி வந்து செய்த பொழுதும் அது நெருக்கம் இல்லை குடும்பத்துல. கணவன் ஊதாரியா இருக்கிறான், மனைவி வாயாடியா இருக்கிறான், சேர்ந்து வாழ முடியல, அது அமைதி இல்லை, நிம்மதி இல்லாம இருக்கு. ஒதுக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு உணர்ச்சி வந்து உங்களுக்கு எல்லாம் வந்துருது இல்லையா? யாருக்கும் சொல்ல முடியாம மனசுல போட்டு புலம்பிக்கிட்டு யாருக்கு போய் சொல்றது? திருந்தி வாழ்றதுக்கு வழி இருக்குதா? அப்படி நடக்குமா அப்படிங்கிற ஒரு போராட்டம். எவ்வளவு பேர் அப்படி பாக்குறீங்க? நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பேரு சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க, வாலிபர்கள்லாம் கூட இருக்கிறீங்க, உங்களுக்கும் பிரச்சனை இருக்கும், உங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். நான் நல்லா படிச்சு வளர்ந்து வரணும், ஆனா அதுக்கான காரியங்களை குடும்பத்துல செஞ்சு கொடுக்குறாங்க. அப்பா அவர் பாட்டுக்கு குடிச்சிட்டு இருக்கிறாரு, அம்மாவை போட்டு அடிக்கிறாரு, உதாரணங்களா வாழ்க்கையில் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. எப்படி போறதுன்னு பாத தெரியாம பசங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. வாலிபர்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு, வாலிபர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப எல்லாருமே கேட்டு பார்த்தா அவங்க இதயத்துல நீங்களே, நாம கொஞ்சம் ஒதுக்கப்பட்டு போயிருக்கிறோம், தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறோம், மனசுல சமாதானம் இல்லை, கஷ்டம் இருக்கு. ஆண்டவர் எப்படி கேட்கிறாரா? சில பேர் நினைச்சிக்கலாம் நம்ம சூழ்நிலை எல்லாம் இப்படி இருக்கு, நம்ம ஏதாவது பெரிய பாவத்தை பண்ணி இருக்கணும் போல, அதனாலதான் நமக்கு இந்த கஷ்டம் எல்லாம் இவ்வளவெல்லாம் நடக்கிறதுனால என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, அம்மா சமாதானம் இல்லை, அமைதி இல்லை. நம்மளாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார், நிச்சயமா பார்க்க மாட்டார். அப்படி பார்க்கிறவரா இருந்தா, நம்ம நமக்கு உதவி செய்யறவரா இருந்தா நம்ம வாக்கு எப்படி இருக்காதுன்னு நினைச்சு பார்க்கலாம். அப்படி எல்லோருமே ஏதோ ஒரு விதத்துல இப்படி எல்லாம் நினைச்சு மனசுல சமாதானம் இல்லாம தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறத நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறார். உங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த செய்தி, அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இப்படி செய்தி. நான் சொல்ல போற காரியம் உங்களுக்கு தான், அப்படி நினைச்சு இருக்கிறீங்கன்னா உள்ளுக்குள்ள இதயத்துல உங்களுக்கு ஒரு நினப்பு இருந்துச்சுன்னா இன்னைக்கு மாலையில உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுக்கணும். முதல்ல சொல்றேன், நீங்க மட்டும் இல்ல, இப்படி உலகத்துல ஒதுக்கி வைக்கப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறதா நினைக்கிறது, அப்படி நிறைய பேர் இருந்திருக்கிறார். இயேசு சுவாமி இந்த உலகத்தில் இருந்த காலத்திலேயே அப்படி நிறைய பேர் இருந்திருக்கிறார். வேதத்தில் ஒரு மனுஷனை பத்தி சொல்லுது, புதிய ஏற்பாட்டில் லூக்கா சுவிசேஷத்தில் அந்த மனுஷனுக்கு பெயர் வந்து சகேயு. அவன் ஒரு குள்ளமான மனிதன், அவன் ரொம்ப உயரமானவன், குள்ளமான மனிதன், உயரத்தில் கொஞ்சம் குறைவா இருப்பான். அவன் வந்து ரோமர்களுக்கு பணி புரிந்து வந்தவன். ரோமாபுரி தான் அன்னைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டு வந்த ஒரு அரசு. அந்த ரோமர்களுக்கு கீழாக மக்கள் மத்தியில் வரி வசூலிக்கின்ற வேலையை அவன் செய்து வந்தான். அவன் ஒரு யூதன். யூதர்களுக்கு யாரும் தங்க இனத்தில் இருக்கிறவங்க ரோமர்கள்ட்ட வேலை செய்யறது பிடிக்காது. அப்ப இவன் இந்த ரோமர்கள்ட்ட வேலை செய்து யூதர்கள்ட்ட வரி வசூலித்தான். வரி வசூலிக்கிறதுல தப்பு இல்லை, அது ஒரு வேலை. அந்த வேலைக்குன்னு அவனுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் தேவைக்கு மீறி வரி வசூலித்தான், தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக்கிட்டான். பல அக்கௌண்ட் வச்சிருந்திருப்பான் பேங்க்ல. மக்களுக்கு அதனால அவனை பிடிக்கல. ரோமர்கிட்ட வேலை செய்யறது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட அதிகமா பணம் வாங்குறான் பாரு, நீதியா கொடுக்க வேண்டிய கொடுக்காம கூட வாங்கிக்கிறானே, அவன் பெரிய அதிகாரி, யார்கிட்ட போய் சொல்றது அப்படின்னு மக்களுக்கு கொஞ்சம் வருத்தம். அதனால அவனை கொஞ்சம் புறக்கணிச்சான், தள்ளி வச்சுட்டான். ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் கூப்பிட மாட்டான், யார கூப்பிட்டாலும் அவன் வர. இப்படி அந்த காலத்துல தள்ளி வைக்கப்பட்டவங்களை பொதுவான ஒரு யூத சமுதாயத்தில் சொல்றது பாவி. நல்லவே இல்லப்பா, பாவி பாவியா, எவ்வளவு பணம் சம்பாதிச்சிட்டான் பா, எங்ககிட்டலாம் வாங்குறாப்பா, நமக்கு எதிரியா இருக்கிற ரோமர்கிட்ட போய் வேலை செய்யறாப்பா அப்படின்னு அவனை திட்டுறது, போற வழியில ஏதாவது தப்பா சொல்றது, அவனை பத்தி புறம் பேசுறது, அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. சகையும் யோசிச்சு பாப்பமே, அம்மா கொஞ்சம் அவனுக்கு பணசா ஆசை கூடி போச்சு, இப்படி கொஞ்சம் ஒண்ணுக்கு மேல வரி வசூலித்துட்டான். அவனும் மனுஷன் இல்லையா, அவர் செஞ்சது யாரும் தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, தப்புதான். இருந்தாலும் அவனுக்கு மனுஷன் ஒரு இதயம் இருக்கா இல்லையா, மற்றவங்க எல்லாம் அப்படி தள்ளி வைக்கிறதும் பேசுறதும் திட்டுறதும் அவனுக்கு பிடிச்சிருக்குமா, பிடிச்சிருக்காது. அவனுக்கு மனைவி குழந்தைகள் இருந்தான், அவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும், மனைவி கூட சொல்லியிருப்பான், ஒரே திட்டுது, இந்த வேலை நமக்கு வேணுமா, ஏன் அவங்க வாயிலெல்லாம் விழுகணும், இப்படியெல்லாம் நடக்காம இருங்களே அப்படின்னு. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, நண்பர்கள்லாம் மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த வரான் பாரு பாவி சகைய மகை, ஏன்னா அவங்க அப்பா அப்படி பண்றாரு, நீதியா இருக்காது, அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும், அவனுக்கு வருத்தமா இருக்குமா இல்லையா, இந்த நேரம் அப்பாட்ட சொல்லியிருப்பானா இல்லையா, தப்பா பேசுறாங்கப்பா, ஏன் நீங்க ஒழுங்கா இருக்கக்கூடாது. அந்த குடும்பத்திலையும் கூட சமாதானம் வந்திருக்குமா, தள்ளி வைக்கப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணிருப்பான். பாவி சகை, பாவி சகைன்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு ரொம்ப மன வருத்தமா இருந்தது, அவனை திருத்துறதுக்கு யாரும் இல்லை. ஏன் மோசமா நடந்துக்கிறானா, என்ன பெரிய மோசம், கொஞ்சம் கூட பணம் வாங்கிட்டாய், தவறுதான், யாராவது ஒண்ணு புத்தி சொல்லலாம் இல்லையா, ஆனா ஒருத்தன புத்தி சொல், யூத மத தலைவர்கள் சமுதாயத்தில் இருந்தவங்க எல்லாமே அவனை பாவி பாவி பாவின்னு தள்ளி வச்சிருது, யாருமே யோசிக்கிறது இல்லை. அடுத்தவனை பாவிங்கிறமே, அடுத்தவன் சரியில்லைங்கிறமே, ஏன் அவன் போயிட்டு ஒரு நேரத்தை சொல்லி அவனை திருத்தக்கூடாது, ஏன் திருத்தக்கூடாது, அப்படியெல்லாம் நடந்துக்கிறான் பேசுறான், யாராவது போயிட்டு கொஞ்சம் நேரத்தை கொடுத்து அவனோட பேசி அவன் இருதயத்தை தெரிஞ்சுக்க பார்க்கலாமா இல்லையா, ஏன் திருத்த கூட, பாவி பாவி பாவின்னு தள்ளி வச்சுட்டா பிள்ளைங்க எல்லாம் ஒழுங்கா வந்துருமா, இருக்கிறாங்களா இல்லையா, சில பெற்றோர்கள் இருக்கிறான், ஏன் படிக்கிறான், ஏதோ சரி 100 மார்க்ஸ் வாங்கல, 70-75 வாங்கிட்டு வந்துடலாம், நம்ம எதிர்பார்ப்போம்னா ரொம்ப இருக்கும், நீ உதவாக்குற பையடா, என்ன நான் ஃபெயில் ஆயிட்டேன், இங்கேயே பாஸ் பண்ணிட்டேன், நான் ஏவனை கூட வாங்க முடியாது, நீ உதவாக்குற, நீ ஒழுங்காவே இருக்க மாட்டேன், அப்படியே வருஷம் பூரா திட்டு உயர்வான அவனால வளர முடியுமா, அப்படியெல்லாம் பேசலாமா, வாய் இருக்குங்கிறதுக்காக நாக்கு அவ்வளவு நீளமா போகலாமா, பள்ளி நாக்கு மாதிரி நமக்கு அது மட்டும்தான் ரொம்ப நீட்டமா இல்லையா, தேவையில்லாது சின்னோண்டா உட்கார்ந்து இருக்கு வாய் இருக்கு, அதுல பண்ற பாவம் தான் பெரிய பாவம். என்னென்னமாலாம் அசிங்கமா பேசுறது, அசிங்கமா நடக்கிறது, அடுத்தவங்களை பத்தியே பேசி அவனை வளர விடுறது இல்ல, சின்ன பிள்ளைங்களை அப்படிதான் திருத்துறது இல்ல, நேரத்தை கொடுத்து திருத்துறது இல்ல, அவங்களுக்கு போய் புத்தி சொல்லி ஏன் நல்லது சொல்லாம நினைக்கிறது இல்ல, தேவையில்லாம பேசுகிறது, வளர்றதுக்கு இடம் கொடுக்கறது இல்ல. ஒருத்தனாவது யோசிச்சு போயிட்டு அந்த வாலிபன் கிட்ட பேசி ஆறுதல் கொடுக்குறாங்க. சகயோகம் இப்படி இருந்திருக்கு, தொடர்ந்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கிறான், யாரும் உங்ககிட்ட போகுது. ஆனா ஒரு நாள் இந்த புள்ள சகியும் இயேசுவை பத்தி கேள்விப்பட்டா, தன்னுடைய ஊருக்கு வந்திருக்கிறதா கேள்விப்பட்டா, கேள்விப்பட்டது மட்டுமல்ல அவரை பார்க்கணும் அப்படின்னு துடிச்சான். அவர் பேசினதை பத்தி உனக்கு காதல விழுந்துருது, பாருப்பா என் வரி கொடுக்குற வந்தவங்க அவனுடைய ஆபீஸுக்கு வெளியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற என் காதல விழுந்திருக்காதா, பெரிய அற்புதமா செய்து இந்த மனுஷன், என்னென்னமோ பேசுறாரு, இதுவரையும் கேட்காததா இருக்குது, வருஷம் எனக்கெல்லாம் இப்படி பேசல, நம்ம மத தலைவர்கள் இப்படி பேசல, இவர் சொல்றதுல விஷயம் இருக்குது, கஷ்டப்படுறவங்க துன்பப்படுறவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த சகைவுக்கு மனசுல ரொம்ப துன்பம் இருக்கு, அவன் மனைவிக்கு பிள்ளைகளுக்கெல்லாம். சகைவு ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார், யார் இவரு, உலக பத்தி பெருசா சொல்றாங்களே பார்ப்பனும், என் மனசுல இருக்கிற கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு ஒரு ஆறுதல் இவர்கிட்ட இருந்து கிடைக்குமா அப்படின்னுட்டு அவனுக்கு கேள்விப்பட்ட அன்னைக்கு இயேசு அமைந்து ஆபீஸ் வழியா வரப்போற. இயேசு எங்க போனாலும் கூட்டம் அலமோதும், சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் அவர்கிட்ட பேசுறத கேட்க போவாங்க, அவர் பேசுறதுல அவங்களுக்கு ஒரு ஆறுதல் இருந்துச்சு. சகையில் என்ன செய்யறான், வருது அவர் வர்றாருன்னு கேள்விப்பட்ட கூட்டத்தோட முன்னாலேயே ஓடி போயிட்டு ஒரு மரம் இருந்துச்சு, காட்டத்தி மரம்னு பேர், அதுல ஏறி உட்கார்ந்துட்டான். ஏன்னா அவள் குள்ள மாணவே இல்லையா, குள்ள மாணவங்களுக்கு கஷ்டம், சின்ன பசங்களுக்கு எல்லாம் கூட்டத்துல எட்டி எட்டி பார்க்கணும், பின்னுக்கு உட்கார்ந்துருந்தான், முன்னுக்கு உட்கார்ந்துட்டா தான் நல்லா பார்க்கலாம் கேட்கலாம், அந்த மாதிரி மரத்துல ஏறி உட்கார்ந்துட்டான். அப்ப இயேசு அங்க வர்றாரு, இப்ப மரத்து பக்கம் வந்துட்டாரு, மரத்து பக்கம் தெரு இருக்குது, எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, இப்ப மேல இருந்து எட்டி பாக்குறான், பெரிய அற்புதம் நடந்துச்சு. என்ன அற்புதம் தெரியுமா, இயேசு அவன் மரத்தடிக்கு வந்து அண்ணாந்து அவனை பார்க்கிறார், அண்ணாந்து பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா, ஒரு பெரிய காரியம், சகையுவே நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க போகிறேன், நான் உன் வீட்டில் விருந்து சாப்பிட போறேன். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க, இந்த பாவி வீட்லயா. பரிசேயன்களும் யூத மத தலைவர்களும் எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை திட்டுறது, இயேசுவர் பாவிகளோட சேர்ந்துடுறாரு, பாவிகளோட போயிட்டு சாப்பிடுறாரு, இந்த மனுஷன் பாவியா தான் இருக்கு, என்ன பாவியோட சேர்ந்தவே பாவின்னு சொல்றேன், நம்ம ஊர்ல தான் சொல்றது இல்லையா, அவன் அயோக்கியன், அயோக்கியனோட சேர்றவன் அயோக்கியனா தானே இருக்கணும் அப்படின்னு. அவனை பார்த்து உன் வீட்டிலே நான் தங்க போகிறேன், இறங்கி வா, உழுகாத குறைய அவன் இறங்கிட்டான். இயேசுவோட பேசிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான், அவன் வீட்டில் இயேசு அன்னைக்கு இருந்து அருமையான விருந்து சாப்பிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். சகேயு அவர்கிட்ட எவ்வளவோ கேட்டிருப்பான், செய்கிற வரி வசூலிக்கிற காரியங்களை பத்தி கேட்டிருப்பான், எல்லாத்துக்கும் ஆண்டவர் அமைதியா பதில் சொல்றார். சொல்லி முடிச்சு சகையும் வந்திருக்கிறவங்களை எல்லாம் பார்த்து, அன்னைக்கு இயேசு மட்டும் அவன் வீட்டுக்கு வரல, இயேசுடைய சீடர்கள் பரிசேயர்கள் கூட வந்துட்டாங்க, யூதர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார். அவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்ட சகையும் என்ன சொல்றான் தெரியுமா, என் தப்ப நான் உணர்ந்துட்டேன், என் தப்ப நான் உணர்ந்துட்டேன், எவ்வளவு நாள் என் மனசுல உளைச்சல் இருந்துச்சு, பாவி பாவின்னு எல்லாம் திட்டினாங்க, என்னை தள்ளி வச்சாங்க, ஒதுக்கப்பட்டவனா இருந்தேன், என் குடும்பத்துக்கு என் மேல கூட மதிப்பு இல்லாம இருந்துச்சு, ஆனா இந்த ஒரு மனுஷன் நேரத்தை கொடுத்திருக்கிறாரு, என்னோட வந்து பேசினாரு, நான் இன்னைக்கு திருந்திட்டேன், எனக்கு இன்னைக்கு மனம் திரும்புதல் கிடைச்சிருச்சு. என்ன சொன்னா தெரியுமா, யார் யாருக்கிட்ட நான் அதிகமா வரி வசூலித்தனோ ரெண்டு மூணு மடங்கா திருப்பி கொடுத்துறேன், என் சொத்துல அறவாசிய கொடுத்து விடுகிறேன், யார் யாருக்கு தீங்கு செய்திருக்கிறேன் என்கிட்ட வந்து சொல்லுங்க, உங்களுக்கெல்லாம் வாங்கினதுக்கு மேல நான் கொடுத்துறேன். ஐயா மனம் திரும்புதோ அதை திருந்தினாங்கிறதுக்கு அது சொன்னதுதான் அத்தாட்சியா இருக்கு. கஷ்டப்படுறவங்களுக்கு, தள்ளி வைக்கப்பட்டதா நினைக்கிறவங்களுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களா இதயத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு தான் இயேசு வந்தார் தெரியுமா. அவர் என்ன சொல்லுகிறார் வேதத்துல, பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தேன், பாவிகளை ரட்சிப்பதற்காக. யார் பாவி சொன்னா இல்லையா, இப்ப உங்க அங்க உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணீங்கன்னா நான் தள்ளி வைக்கப்பட்ட மாதிரி இருக்குது, என்னை ஒருத்தனமே கவனிக்கிறான் இல்லையே, என் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கேட்கறதுக்காக இல்லையே, மனைவி கிட்டத்தான் சொல்லலாம் அவளும் திட்டிடுறாளே, நண்பன்களுக்கெல்லாம் நேரம் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, எவ்வளவு காலம் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன், மனசுல அமைதி இல்லையே, சமாதானம் இல்லையே, என்னோட எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு, என்னோட பேசுறதுக்கு, உண்மையாவே இதயத்தை பார்க்கறதுக்கு ஒருத்தரும் இல்லையே, அப்படி நினைக்கிறவங்களுக்காக இயேசு வந்திருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார் தெரியுமா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே உங்களுக்கு என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் ஆறுதல் அளிக்கிறேன் சொல்லியிருக்கிறார். சகேயுனுடைய பல மாதங்கள் பல வருடங்களாயிருந்த இருதய பிரச்சனைக்கு, அவனுடைய மன உளைச்சலுக்கு, அவன் செய்து வந்த தவறுகளுக்கு அமைதியா அதையெல்லாம் சுட்டி காட்டி, அவனை என்னை திருத்துறதுக்கு இஸ்ரவேல்ல ஒருத்தருமே இருக்கலையே, இயேசு வர வேண்டி இருந்ததே, அவர் வந்தார், அவனோடு பேசினார், பாவின்னு எல்லாரும் தள்ளி வைக்கப்பட்டவன் வீட்டுல இருந்து சாப்பிட்டார், அவனுடைய வாழ்க்கை அன்னைக்கு மாறிச்சு தெரியுமா. அடுத்த அவங்களை திட்டிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் நேரம் செலுத்த பாருங்க, திட்டுறதே நமக்கு வழக்கமா போச்சு, அடுத்தவன் மேல குறை சொல்றதுக்கு கையை நீட்டுற நேரம் மூணு பேரும் நம்ம நோக்கி பார்க்குதுங்கிறது நமக்கு தெரியாது, நம்ம யோக்கிய நம்ம நலனை நினைச்சு வாழ்றவங்க தான் உலகத்திலேயே மோசமான பாவி. ஆண்டவர் உங்க மன உளைச்சலுக்கெல்லாம் விடுதலை கொடுக்க வந்திருக்கு, ஆறுதல் தாரேன்னு சொல்ற. சில பேர் தப்பா நடந்துக்குவாங்க, நாக்கு நீண்டி போய் அசிங்கமா பேசுவாங்க, என்னென்னமோ செய்வாங்க, நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த ஆள் இப்படிதான் ரொம்ப மோசம் தள்ளி வச்சு. ஆனா அப்படியெல்லாம் அந்த ஆள் நடந்துக்கிறதுக்கு கூட தன்னுடைய மன உளைச்சல யாரோடையாவது பேசிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லையேன்னு கூட இருக்கலாம் இல்லையா, ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் இருந்து ஆறுதல் சொல்லக்கூடாதா, அந்த ஆள் மாறலாம் இல்லையா, மாறிட்டா என்ன நினைக்கிறேன் சொல்லுவீங்க, நம்ம நம்பவே முடியலையே இந்த ஆள் மாறிட்டான், என்ன அவனுக்கு தேவையாக இருந்தது, அவனுடைய இருதயத்து பிரச்சனைகள் மன விளைச்சல்கள் எல்லாம் கொட்டுறதுக்கு அவன் திருந்துவான். இன்னொன்னு சொல்றேன், இஸ்ரவேல்ல பரிசேயர்கள் சொல்றவங்க எல்லாம் மத தலைவர்கள், அவங்க எல்லாம் ரொம்ப வெளிப்போர்வைக்கு நல்லா வெள்ளையா தெரிகிறது, இருந்தையும் எல்லாம் கல்லற மாதிரி அழுக்கும் கண்டதெல்லாம் வளர்ந்து ஒழுங்காவே இல்லை, எல்லாம் பப்ளிக்ல ஜெபம் பண்றது, எல்லாம் பாக்குறதுக்கு எல்லாம் பெருமையா நினைக்கணும் நடந்துக்கிறது. ஆனா வாழ்க்கையில ஒழுங்கு இல்ல. ஆண்டவரை நம்புற மாதிரி நடிக்கிறது ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில இல்ல. ஒரு நாள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கேளுங்க, இயேசு சாமி எப்படியாவது தப்பு சொல்லி கண்டுபிடிச்சு இல்லாம பண்ணிருந்தோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க? தவறா நடந்துகிட்ட ஒரு பெண்ணை அவர் முன்னே கூட்டிட்டு வந்தான். கூட்டிட்டு வந்து சொன்னாங்க, இவர் தவறா நடந்துகிட்டா, இன்னொரு திருமணமாய் இன்னொரு ஆணோட தொடர்பு வச்சுக்கிட்டா, அதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். வேதம் சொல்லுது அப்படி யாராவது கண்டுபிடிக்கப்பட்ட அவங்க கல்லால் அடித்து கொலை செய்யப்பட வேண்டும். மோசே சொல்லி இருக்கிறார் கொலை ஏற்பாங்க. நீ என்னையா சொல்ற? ஆண்டவருக்கு கொஞ்சம் இக்கட்டான நிலைமை. கீழே உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த பொண்ணை கொண்டாந்து நிப்பாட்டியாச்சு. எல்லாம் வந்திருக்கிறவன் கையில எல்லாம் பெரிய பெரிய கல் அறிகிறது. அப்ப கேக்குறான், ஆண்டவருக்கு இவங்களை பார்த்து வெறுத்து போச்சு. அவங்களை பார்க்காம மண்ணில் எழுதிக்கிட்டு என்ன எழுதினாருன்னு நமக்கு தெரியாது. எல்லாம் பெரிய அமைதி. அவர் சொல்றாரு, தலையை நிமிர்ந்து பாக்குறாரு, எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, இதான் சொன்னாரு. கேளுங்க, அமைதியா கேளுங்க, எவனுடைய வாழ்க்கையில் பாவம் இல்லையோ அவன் முதலாவது கல்லை எரியட்டும். எல்லார் கையிலும் பெரிய பெரிய கல்லா இருக்கு. எப்படா பெர்மிஷன் கிடைக்க போகுது, போட்டுடலாம் அவளை. அவ்வளவு பேர் அந்த கல் எரிஞ்சிருந்தாங்க அன்னைக்கு அவ சாக வேண்டியதான், ரத்தம் கொட்டி செத்துருப்பான். ஆண்டவர் சொல்ற, எவனுடைய வாழ்க்கையில் பாவம் இல்லையோ அவன் முதலாவது கல்லை எரியட்டும். ஆண்டவர் சொல்லிட்டு கீழே மறுபடியும் தலையை குனிஞ்சுக்கிட்டு எழுதிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தலையை தூக்கி பார்க்கற, ஒருத்தனையும் காணா, அந்த பெண் மட்டும் நிக்கிறார். எல்லாம் கல்ல போட்டு போயிட்டாங்க, ஒவ்வொருத்தரா போயிட்டாங்க. ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார், எங்க போயிட்டாங்க எல்லாம்? ஏன் நீ மட்டும் போகாம நிக்கிற? சரி நீ போ, தொடர்ந்து பாவம் செய்யாதே. என்ன தெரிஞ்சுக்கிறோம் இங்க? இவ வந்து ஏன் இப்படி இன்னொருத்தனோட தொடர்பு வச்சுக்கிட்டா? வேதம் அதுக்கு காரணம் சொல்லல். எவ்வளவோ காரணம் இருந்திருக்கான். கணவன் சரியா கவனிக்காம இருந்திருக்கிறான். மனைவிகள் மோசமா போறதுக்கு கணவன் முக்கியமான காரணம். நீ பாட்டுக்கு குடிச்சு, நீ பாட்டுக்கு வெறிச்சு ஊதாரியா நடந்துகிட்டா என்ன செய்யும் வீட்டு பெண்கள்லாம்? உன்னை எப்படி திருத்துறது? கரூர்ல இருந்து வாரேன் கார்ல, கார்காரர் வழிய நிப்பாட்டி வீரியபாலம் எங்க இருக்குன்னு கேட்கறதுக்கு ஒரு கடையில கேட்டா கேட்கலாமா கேட்க கூடாதான்னு போச்சு. ஏன், மூணு நாலு பேர் இருக்கிறாங்க, ஒருத்தன் வர்றான், அது தானே யாருன்னு தெரியுமோ தெரியாதோ தெரியாது. வேகமா கேட்டு வந்துட்டோம். அப்புறம் டிரைவர் சொல்றாரு, பாருங்க இந்த நேரத்தில் என்ன போதையில் நிற்கிறான், குடி குடி குடியை கெடுக்கும் எழுதி வச்சிருந்தாங்க, விற்கிற கடையிலையும் எழுதி வச்சிருந்தான். குடி என்னைக்கு யாரையா கெடுத்திருக்குது? நம்ம வீட்டுக்கு போத்தல்லாம் தேடிதா வருது, குடியில் குடியை கெடுக்கிறது, நம்ம இருதயம் கெடுக்குது. உனக்கு அதுல வர்ற ஆசைக்கு நீதான் காரணம். நீ பணத்தை செலவழித்து அதை குடிக்கிறதுக்கு நீதான் காரணம். அது உன்னை ஆழும்படியா எல்லாம் நடந்துக்கிறதுக்கு நீதான் காரணம். நீ தீர்மானமே எடுத்து போமாட்டேன் அதுக்கிட்டேன்னு உன்னாலையே அடிக்க. மனைவிகளை போட்டு அடிக்கிறது, திட்டுறது, பொறுப்பு இல்லாம நடக்குது. அப்படியெல்லாம் நடந்து அவ அப்படி போயிட்டாலோ யாருக்கு தெரியும்? அவர் செஞ்சது தப்பு, அது இல்லைன்னு சொல்லு. ஆண்டவர் ஏன் அவளை பத்தி அன்னைக்கு லெக்சர் அடிச்சு விரதம் செஞ்சிருக்கிற, ஏன் அப்படிலாம் செஞ்சேன்னு கேட்டாரா? ஒரு வார்த்தை கேட்க, நீ மோசமானவன், நீ பாவின்னு சொன்னாரா? ஒரு வார்த்தை கேட்க. ஏன் கடைசியா சொல்ற, நீ போ பாவம் செய்யாதேன்னு மட்டும் சொல்ல, உன்னை தண்டித்து நியாயம் தீர்ப்பதற்காக நான் வரவில்லை. என்ன சொன்னா தெரியுமா, நான் பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறேன். நீ செஞ்சது தப்பு தான், நீ திருந்தணுங்கிறது தான் எனக்கு விருப்பமே தவிர, உன்னை கல்லால் அடிச்சு கொள்றது இல்லை எனக்கு விருப்பம். நீ திருந்தணும். அவங்க எல்லாம் ஏன் அந்த பெண்ணை கல்லால் அடிச்சு கொள்றதுக்காக அவர்கள் வந்தாங்க? என்ன அந்த பெண்ணை மட்டும் இல்லை, அவரையும் இல்லாம தான் அவங்க வந்தாங்க. ஒருவேளை தப்பு கண்டுபிடிக்கிறது, அவர் அதுக்கு இடமே கொடுக்குறது. சமுதாயம் மற்றவங்களை இல்லாம ஆக்குறதுக்காக இருக்கக்கூடாது, தூக்கி விடுறதுக்காக இருக்க. தப்பு கண்டுபிடிக்கிறது ரொம்ப லேசு, நம்ம கண்ணில் பார்க்கிற பார்வை தானே சரியா இருந்தா, கண்ணு பார்வை சரியா இருந்தா ஏன் தப்பு கண்டுபிடிக்கிறோம்? இந்த பக்கம் திரும்பினா தப்பு, அந்த பக்கம் திரும்பினா தப்பு, சிரிச்சா தப்பு, சிரிக்காட்டி தப்பு, நின்னா தப்பு, நிக்காட்டி தப்பு. ஒரு நாள் எவ்வளவு கண்டுபிடிச்சாங்க? தன்னை பார்க்க தெரியுதா? தெரியாது. தன்னை பார்க்க தெரியாது. சரி, தப்பு கண்டுபிடி, தப்பு செய்யறவனை திருத்துறதுக்கு ஒரு யாராவது இருக்கிறீங்களா? இயேசு அந்த பெண்ணை பார்த்து, நீ போ பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே. அவ போயிட்டா இருக்க அன்னைக்கே முடிவு கட்டியிருப்பாளா இல்லையா? வாழ்க்கையிலேயே முத தடவை என் சமுதாயத்தில் ஒரு மனுஷனை பார்த்திருக்கிறேன், என்ன அசிங்கம் பிடிச்சவளா, மோசமானவளா, கேடானவளா பார்க்காம என் இருதயத்தை பார்த்து, என் மன உளைச்சலை பார்த்து, என்னை தண்டிக்காம, என்னை கொலை செய்யாம, நான் திருந்தி வாழ்னு சொன்ன ஒரு மனுஷனை பார்த்திருக்கிறேன். எனக்கு மன உளைச்சலுக்கெல்லாம் பதில் கிடைச்சிருக்கு. இனிமே வாழலாங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்குது. தவறா வாழாம நான் வாழ முடியும், வளர முடியும்னு வந்திருக்குது அப்படின்னு அவன் நினைச்சு பார்த்திருப்பாளா இல்லையா? யாஸ் இயேசு யாருக்கு வந்தார்? வருத்தப்பட்டவர்களுக்கு, வருந்தி பாரம் சுமப்பிப்பவர்கள், சுமக்கிறவர்களுக்கு, மனிதர்களால் ஒதுக்கப்பட்டு பாவிகளாக இருப்பவர்களுக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் நிறைய இல்லையா, ஜாதி தலித்தின் பேர் வச்சு தலியா வச்சது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, வடமாகாணம் போனாலும் மோசம் தான். நாய விட கேவலமா பார்ப்பாங்க, வீட்டுக்கெல்லாம் விட மாட்டாங்க. பழைய காலத்துல பிராமணிங்க அப்படி செஞ்சிருக்கிறாங்க. ஜாதியில குறைஞ்சிருந்தா ஒரு கோவலை காஃபி கொடுக்க மாட்டாங்க, தொட்டா தீர்த்து விழுந்துடும், நிழல் பட்டாலே தேட்டுருவாங்க. அங்கதான் பாரதியார், எத்தனை பேருக்கு அவர் தெரிஞ்சிருக்குமோ தெரியாது, உங்க ஆள் தான் பாட்டு எழுதி, சாதிகள் இல்லையடி பாப்பான்னு எழுதி வச்சிருக்கார். ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு எழுதி வச்சிருக்கார். சின்ன ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஆமா, ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடியும், ஆனா கண்ணு பாக்குற பார்வை மாறலையே. நம்ம ஒரு பெரியவங்க எழுதி வச்சிருக்காரு, அவங்களுக்கு புரியல. ஆண்டு ஒரு ஆளும் பார்க்க மாட்டார், அந்த வேறுபாடுலாம் பார்க்கவே மாட்டார். அதனாலதான் அந்த பெண்ணை, நீ போ பாவம் செய்யாதே, மன உளைச்சல் எனக்கு தெரிகிறது, நீ திருந்தி வாழ் அப்படின்னு அர்த்தம். யோவான் சுவிசேஷத்துல இன்னொருத்தனை பார்க்கணும், அவன் பிறவிலேயே குருடே, பிறவிலேயே குருடே. யோவான் ஒன்பதாவது அதிகாரம், பிறந்தாலேயே குருடனா இருந்தா ரொம்ப மோசம் இல்லையா? ஒண்ணுமே தெரியாது, மரம் எப்படி இருக்கும், செடி எப்படி இருக்கும், வீடு எப்படி இருக்கும், ஒன்னும் தெரியாது. மொத்தம் சொல்றத வச்சுதான் அவன் நினைச்சுக்கணும். பிறவியிலேயே குருடே, குருடைங்களாம் யார் உலகத்துல என்னன்னு பாக்குறது, பார்க்க மாட்டாங்களே. இப்பதான் பெரிய சமுதாயத்துல கொஞ்சம் ஏதாவது செய்யுது, அந்த காலத்துல செஞ்சிருக்க மாட்டான். ஒண்ணும் செய்ய முடியாம, படிக்க முடியாம, வளர முடியாம, வேலையும் சேர முடியாம, அவன் பாட்டுக்கு பிச்சை எடுத்திருப்பான், கோயிலுக்கு முன்னுக்கு வந்து பிச்சை எடுக்கிறான். 40 வருஷமா அப்படி இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன், அப்பா அம்மா வயசாயிட்டாங்க, அவன் பிச்சை எடுத்து தான் அவங்களையும் காப்பாற்றணும். எல்லாமே யூதனுங்க, இருந்தாலும் யூத ஆலயத்திலலாம் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது, அந்த மதம் ஒண்ணுமே செய்யற. ஆண்டவர் அன்னைக்கு அங்க வர்றாரு, அதே இயேசு, அந்த சகைவை இறங்கி வான்னு சொன்னவர், அந்த பெண்ணை நீ போ பாவம் செய்யாதேன்னு சொன்னவர் அன்னைக்கு வர்றாரு. நடந்து வந்த உடனே இவனும் அவரை பத்தி கேள்விப்பட்டு இருக்கிறான். இவராலாவது எனக்கு விடுதலை கிடைக்காதான்னு நினைச்சு அங்க உட்கார்ந்து இருக்கிறான். அப்படி அவர் வந்த பொழுது அவரோட சேர்ந்து ஒரு கூட்டம் வரும், எப்பவுமே சீடர்கள் எல்லாம் சேர்ந்து. அவங்க கேட்கிறாங்க, ஐயா இதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம், இவன் ஏன் இப்படி பிறவி குருடனா இருக்கிறான், இவன் செஞ்ச பாவத்தாலையா இல்ல இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவத்தாலையான்னு கேட்கிறான். அப்ப என்ன முடிவு கட்டாங்க, பிறவையில இருந்து கண்ணு தெரியாம மோசமா எவனாவது இருந்தா பாவம் தான் அதுக்கு காரணம், இவன் செஞ்ச பாவமா இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா? ஆண்டவர் இயேசுசாமி சொல்றாரு, இவன் செஞ்ச பாவத்தாலும் அல்ல, இவனுடைய பெற்றோர்களின் பாவத்தாலும் அல்ல, அவங்க எல்லாம் அல்ல தப்பு. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்னு காட்டுறதுக்காக அவன் அப்படி பிறந்திருக்கிறார். அவனை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொன்னார், உனக்கு இன்னைக்கு நான் பார்வை கொடுக்குறேன், சீலோம் குளத்துல இருந்து ஒரு மண்ணை எடுத்து இந்த மண்ணை தண்ணியில குளிச்சு அவன் கண்களில் பூசுறாரு, திறந்தா கனெல்லாம் தெரியுது, கனெல்லாம் தெரியுது. அவன் மன உளைச்சலுக்கு, அவன் பண்ணின ஜபங்களுக்கு, 40 வருஷமா இருந்த போராட்டத்துக்கு, தானும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு, தன்னுடைய பெற்றோர்களும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு, பார்க்கிறவன் எல்லாம் ஒரு பைசா போட்டாலும் கூட பாரா என்ன பாவம் செஞ்சானோ தெரியாது, இப்படி கஷ்டப்படுறான் பேரு பையன். அவனை நல்லாவா பார்த்தாங்க, அவனுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சாங்களா? ஒரு நாள் உட்கார்ந்து அவன் பக்கத்துல பேசலாம், ஒரு ஆறுதல் சொல்லலாம்னு நினைச்சாங்களா? இவ்வளவு கஷ்டப்படுறானேன்னு பார்த்து அவன் பெற்றோர்களுக்காக இது செய்தோம் செய்வோம்னு நினைச்சாங்களா? இல்லையே, ஒருத்தனுமே நினைக்கல. இயேசு வந்தார், அவன் கண்களை திறந்து வைத்தார். அவன் எல்லாம் இருத்த உட்கார்ந்து இருந்தாலும் சூட்டி தலையில வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான், எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன். பாவிகளை நான் நீதிமான்களுக்காக இங்கு வரவில்லை, பாவிகளை அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். அவருடைய இருதயத்து மன உளைச்சல்கள், எல்லா விதமான துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் ஆறுதல் சொல், பாவத்தில் பிறந்திருக்கிற மனிதர்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுத்து, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு ஒழுங்காக நடந்து ஒழுங்காக வாழ்வதற்காக, அவங்களுடைய திருந்திய வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தவர் ஒரு அவர்களை மாற்றுவதற்காக வந்திருக்கிறேன், கீழே விழுந்திருக்கிறவங்களை தூக்கி விடுறதுக்காக வந்திருக்கிறேன், சிக்கற்றவர்களுக்கு வாழ்க்கை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். ஆண்டவர் அதுக்காக வந்திருக்கிறார். ஒவ்வொரு எலெக்ஷன் வந்தாலும் பெட்டி பெட்டியா வாக்குறுதிகள் கொடுத்துருவாங்களா இல்லையா? கொடுத்துருவாங்க. எப்போ நடக்கிறது, நம்மளும் கண்ணை மூடிக்கிட்டு போட்டுறது, நம்பி நம்பி வேற என்னதான் செய்யறது. சரி, போன எலெக்ஷனா, முந்தின எலெக்ஷன், இந்த எலெக்ஷனா செஞ்சிருவானா, இந்த எலெக்ஷனா செஞ்சிருவானா, இந்த எலெக்ஷனா செஞ்சிருவானா, எப்பவும் செய்யற மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சு 3 மாசம் ஆச்சு, 50 விட்டுருவாங்க. நம்ம பழைய மலையை பார்த்துட்டு இருக்கணும், வானத்துல இருந்து பார்க்க அப்படியே போயிட்டு இருக்கோம். அவங்க சம்பாதிச்சுக்குவாங்க, இதேதான் வாழ்க்கை. ஆண்டவர் அப்படி இல்லை, பொய் சொல்ல மாட்டார். தெரியுமா, பக்கத்துல இருக்கிற மனுஷனை நீ நம்பாம இருந்தா நான் தப்புன்னு சொல்லுவேன். மனுஷன் மனுஷன் தான். ஆண்டவராகிய இயேசுசாமி பொய் சொல்ல மாட்டார். தெரியுமா, அவர் சொன்னா சொன்னதுதான், உண்மையைத்தான் சொல்லுவார் ஆண்டவர். அவருக்கு பொய் சொல்ல வராது. சகைவை நான் உன் வீட்டில் இன்று தங்க போகிறேன், தங்கினார், அவனுக்கு வாழ்க்கையை கொடுத்தார். பெண்ணே, நான் உன்னை நியாயம் தீர்த்து தண்டிக்க வரவில்லை, இப்போ பாவம் செய்யாது, அதுபடியே நடந்து பிறவி குருடன் அவர் தப்பா பார்க்கல, ஏன் அப்படி அவர் செய்யல, இருதயத்தை அவர் பார்க்கிறார், மனுஷனால பார்க்க முடியாது. நம்ம புரிஞ்சிக்க கூடியவர் ஆண்டவர், நம்ம கஷ்ட துன்பங்கள் எல்லாம் அவர்கிட்ட புலம்பலாம், அவருக்கு காது இருக்கு கேட்கிறார். அவருக்கு தெரியுது நம்ம பத்தி, எத்தனை புலம்பல்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்களை தாங்கிக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் கேட்கிறவரா இருக்கிறார். கேட்டு நமக்கு ஆறுதல் சொல்லுகிறார். நம்ம விடுவிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். அது இயேசுவால மட்டும்தாங்க முடியும். இயேசுவால மட்டும்தான் முடியும். ஏ, அவர் ஜீவன் உள்ள தேவன், இன்றென்றைக்கும் வாழ்கிறவர், நேற்றும் இன்றும் நாளையும் இருக்கிற தேவன். அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் என்றும் இருக்கிறவர். நம்ம எல்லாம் படைத்த ஆண்டவராக இருக்கிறார். நம்ம நேசித்து படைத்தவர் நமக்கு அநியாயம் செய்வார்களா? அவர் நம்ம பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நாம் கேடானவர்களாக வாழ்ந்து விடாமல் திருந்தி வாழணும்னு எதிர்பார்க்கிறார். கேடானவர்களாக வாழ்ந்து விடாமல் என்னுடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்கிறவர்களாக வாழணும். அவர்களை ரட்சிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். என் பேச்சு அவர்கள் கேட்டு திரும்பினால் அவர்களுக்கு விடுதலை உண்டு சொல்றார் தெரியுமா? அந்த ஆண்டவர் அதான் இயேசு சொல்றார். சகையுக்கு மோசமா நடந்தான்னு மத்தவங்க கல்லறிய போன அந்த பெண்ணுக்கு, அந்த பிறவி குருடனுக்கு வாழ்க்கை கொடுத்த ஆண்டவரால் ஏன் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாதா? நிச்சயமா கொடுக்க முடியும். ஆனா நீங்க என்ன செய்யணும்? தொடர்ந்து உங்க மன உளைச்சலால கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காம ஆண்டவரே இயேசு சுவாமி எனக்கு உதவி செய்யுங்க சுவாமி, ஏன் உன்னால கேட்க முடியாது? அவங்க கேட்ட மாதிரி நீ ஏன் இயேசு கிட்ட வந்து கேட்க முடியாது? தொடர்ந்து பொறுமிக்கிட்டே இருக்காம, தொடர்ந்து பாவத்தையே செய்து கொண்டிருக்காம, உன் நாக்கு கண்ணு மூக்கு எல்லாம் பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்காம ஏன் அந்த இயேசு கிட்ட வர முடியாது, வரக்கூடாது? உதவி செய்யுங்க சுவாமி. நீங்க மட்டும்தான் என் பேச்சை கேட்க முடியும். மனுஷன் கேட்க மாட்டான், நீங்க கேட்பீங்க அப்படின்னு நீங்க பேசலாமே. அவர்கிட்ட பேசலாம். அவர் கேட்கிற இயேசு சுவாமி எனக்கு உதவி செய். இப்படியே வாழ்றது எனக்கு பிடிக்கல சுவாமி, எனக்கு ஆறுதல் வேணும் சுவாமி, சமாதானம் வேணும் அப்படின்னு சொல்ற அவங்ககிட்ட அவர் வர்றார் தெரியுமா? பாவிகளை ரட்சிப்பதற்காக. பாவிகள் என்ன? யாரு? திக்கற்றவர்கள், தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று உணர்கிறவர்கள், ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று கலங்கி போயிருக்கிறவர்கள், ஒதுக்கி படிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கஷ்டப்படுகிறவர்கள், மற்றவர்கள் பார்த்து நம்ம பாவின்னு சொல்றாங்களே அப்படிப்பட்டவர்கள், அவங்களுக்காக தான் இயேசு வந்த. நல்லவர்களுக்காக வரவில்லை. ஏன் நல்ல ஒத்தனமே இல்லை, நமக்காக வந்திருக்கிறார், நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். வாழ்க்கையில யாருக்கு பிரச்சனை இல்லை சொல்லுங்க பாப்போம். வாழ்க்கையில துன்பம், கவலை, மன உளைச்சல், பிரச்சனை இல்லாம யாராவது இருக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. அஞ்சு பத்துன்னு எத்தனையோ மன உளைச்சல், எத்தனையோ துன்பம், எத்தனையோ கேள்விகள் இருக்கும். நேற்று ஒருத்தர் போன் பண்றாரு, இன்னொரு நண்பருடைய போனை நான் இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் போன் வேலை செய்யல. இப்ப அவருன்னு நினைச்சு போன் பண்றாரு, தூத்துக்குடியில இருந்து. என்னங்க, இந்த ஆண்டவரை பத்தி எனக்கு சொல்லுங்க. இப்ப நான் சொல்லிட்டேன், இது நீங்க எதிர்பார்த்த மனுஷன் நான் இல்லை. அவர் மதுரையில் இருக்கிறாரு, அவர் போன் நம்பரை நான் தான் பயன்படுத்த, இருந்தாலும் நான் சொல்லலாம். எனக்கு ஆறுதல் வேணும்னு கேட்ட மனுஷனுக்கு நீ போய் அவர்கிட்ட பேசன்னு சொல்லாமா? அது பேச ஒரு போனா நான் கேட்கிறேன்னு சொன்னேன். அரை மணி நேரம், ஐயா நான் எதமே இதுவரையும் படிச்சது இல்லை, ஒரு ஹார்ட்வேர் ஷாப் வச்சிருக்கிறேன் தூத்துக்குடியில, ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்கிறேன், வேதத்தை எடுத்து வாசிக்கிறேன், ஆனா புரியல. இந்த வேதம் சொல்லுது ஆண்டவர் ஒருவர் தான் சொல்லுது, பல ரூபத்தில் அவர் இல்லைன்னு தெரியுது, அவரை பத்தி சொல்லுவீங்களா? எத்தனை மன உளைச்சல் அந்த மனுஷனுக்கு இருந்து. ஆண்டவர் வேணும் நம்பி கேட்கலாம். நான் கேட்டேன், என் வார்த்தையை கேட்பீங்களா, நம்புவீங்களா? சொல்லி கொடுங்கயா, இதுக்குதானே போன் பண்றேன் அப்படின்னு அரை மணி நேரம் அந்த ஒரே தேவனாக இருக்கிற அவரை பத்தி சொல்லி கொடுத்து, சொன்னது மட்டும் இல்லை, உங்க இலகுவா இந்த சத்தியம் புரிஞ்சுக்கிற மாதிரி சில புஸ்தகங்களை நான் அனுப்பி வைக்கிறேன், உன் அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு எழுதி வாங்கி வச்சேன். அப்படி தேடுறவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த மனுஷன் சீக்கிரமே ஆண்டவரை கண்டுகொள்ள போகிறான். ஏன் நீங்க தேட மாட்டேங்கிறீங்க? உங்களை பார்த்தா உங்களுக்கே தெரியும், சந்தோஷமே இல்லை வாழ்க்கை, துன்பம், துயரம், துக்கம், புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, சொந்தக்காரங்க சரியில்லை, எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியல, பிள்ளைங்களை எப்படி வளர்க்க போறோமோ தெரியல, இப்படி நூறு இருக்கும். பிசினஸ் பிரச்சனை, வேலையில பிரச்சனை, இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்குது, நல்லா தெரியுது. விடுதலை கொடுப்பதற்காக ஒருத்தர் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் அந்த இயேசு சுவாமி கிட்ட வர்றதில்ல? ஏன் அவர்கிட்ட கேட்கறது இல்ல? ஏன் அவர் பேச்ச நம்புறது இல்ல? செய்வேன் என்று சொல்லுகிறவர் செய்யாமல் இருக்க மாட்டார். மனுஷன் மனுஷனை ஏமாத்துவான், அவருக்கு ஏமாத்த தெரியாது. சகைவ திருத்தினார், கெடா வாழ்ந்த ஒரு பெண்ணை திருத்தினார், பிறவி குருடனுக்கு வாழ்க்கையை கொடுத்த அந்த இயேசு தொடர்ந்து அதை செய்கிறார். நிச்சயமா அவர் விடுதலையை கொடுப்பார். நீங்க நம்பி அவர்கிட்ட கேட்டா சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும், தொலைகள் போறதுக்கு வழி கிடைக்கும், சரியானபடி வாழ்றதுக்கு அந்த தேவன் உதவி செய்வார். தொடர்ந்து மழை பெய்யாம இருக்கலாம், தொடர்ந்து விளைச்சல் இல்லாம இருக்கலாம், ஆனா அவருடைய அற்புதத்தை பார்ப்பீங்க. உங்க இதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுப்பார், உங்களை வழி நடத்துவார், உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், இந்த வேதம் புரியும்படியா செய்வார். வாசிக்க 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 பெரிய தைரியத்தை அடைவீங்க, ஆண்டவர் உதவி செய்வார். அப்படி இந்த வேதம் பூரா பல கதைகளை பார்க்கணும், பல வரலாற்று சம்பவங்கள், வாழ்க்கை மாற்றப்பட்டவர்களை எல்லாம் இங்கே எழுதி வச்சிருக்கிறேன். அவங்க மாதிரி ஒரு சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கலாம். அந்த இயேசு கிட்ட நீங்க வரணும், அந்த இயேசு சுவாமி கிட்ட ஜபம் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும், உங்க கஷ்டமும் தொல்லைகள் துன்பங்கள்லாம் அவற்றை எடுத்து சொல்லணும். ஆண்டவரே, உங்களை நம்புகிறேன், எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக, மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன், எனக்கு நல்ல வாழ்க்கை வாழ வைப்பதற்காக, என கரஸ்து கரசேர்ப்பதற்காக, தூக்கி விடுவதற்காக வந்திருக்கிறீங்க. உங்களை நம்புகிறேன் சாமி, உங்களை விசுவாசிக்கிறேன் சொல்லுகிறவர்களுக்கு இயேசு விடுதலை கொடுப்பார். வருவீங்களா? அவர்கிட்ட மன உளைச்சல் போகணுமா? இயேசு இருக்கிறார். துன்பங்கள் துயரங்கள் போகணுமா? இயேசு இருக்கிறார். உலைகளுக்கு விடுதலை கொடுக்கிற இயேசு இருக்கிறார். ஏன் அவரை நம்ப கூடாது? ஏன் இந்த சபைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைகள் செய்திகள் கேட்க கூடாது? இன்னும் கொஞ்சம் எனக்கு சொல்லி கொடுங்களேன்னு ஏன் கேட்க கூடாது? இந்த வேத சத்தியங்கள் படிக்க 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 அந்த இயேசு உங்க இதயத்தை பார்க்கிற இயேசு அதுல தெளிவையும் அறிவையும் ஞானத்தையும் கொடுப்பாரு. ஏன் நீங்க வரக்கூடாது? தொடர்ந்து வாங்க, தொடர்ந்து ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை கேளுங்க, அவரை நம்புங்க, அவருடைய வார்த்தைகளை நம்புங்க, உங்க வாழ்க்கையை மாற்றி வைத்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் நிச்சயமா கொடுப்பார். தெரியுமா? இயேசு கொடுப்பார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் ஆறுதல் தருகிறேன்னு அந்த இயேசு சொல்லுகிறார். நிச்சயமாக செய்கிற அந்த தேவன் சொல்லுகிறார். ஏன் வரக்கூடாது? இன்றைய நாளே கிருபையினால் வேதம் சொல்லுது, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களோட பேசி இருந்தார். என் கஷ்டம் எனக்கு தெரியுது, நான் தப்பு செய்திருக்கிறேன், தவறு செய்திருக்கிறேன், நான் நல்லவனே இல்லை. ஆனா ஆண்டவர் என்னுடைய குறைகளை பெரிதுபடுத்தாமல் பார்க்காமல், நான் பாவியாக இருக்கின்ற வேளையில் எனக்காக சிலுவையில் மறித்து தன்னையே பலியாக கொடுத்தார். எதுக்கு? என்னை தூக்கி விடுவதற்காக, என்னை திருத்துவதற்காக. அவரை எப்படி நான் நம்பாமல் இருக்கிறது? நம்புறேன்னு சொன்னாலே அந்த இயேசு உங்க கண்களை திறந்து வைப்பார், இருண்டு போயிருக்கிற கண்களை திறந்து வைப்பார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். எந்த மனுஷனால் நல்லவனா இருக்கிறவனுக்கு ஒருத்தையும் சில நல்லதுகள் செய்வான், செய்ய மாட்டானா? நம்ம அப்படித்தானே செய்வோம். கேடானவனுக்கு ஒருத்தனும் செய்ய மாட்டான், உலகத்துல ஒருத்தையும் செய்ய மாட்டான். ஆனா இயேசு, நாம திக்கற்றவர்களாக, தள்ளி வைக்கப்பட்டவர்களாக, விளக்கி வைக்கப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, பாவிகளாக இருக்கிற பொழுது அவரை வெறுத்து, அவரை தேடாம, அவருக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, அவர் நமக்காக நம்மை நேசித்து தன்னையே சிலுவையில் பலியாக கொடுத்தார்னு வேதம் சொல்லுகிறதே. உலகத்துல யாரும் செய்யல தெரியுமா? அவரு நம்மகிட்ட ஒண்ணுமே எதிர்பார்க்கலப்பா. நமக்கு கொடுக்க வந்தவர் அவர், தன்னை இழந்து நமக்கு வாழ்வு கொடுக்க வந்தவர் இயேசு. ஒருத்தனுமே செய்ததில்லை. ஏன் அவர்கிட்ட நீங்க வரக்கூடாது, நம்ப அவரை நம்ப கூடாது. மனசுல எழுதி வச்சிருக்கேன், இயேசு சுவாமி நமக்கு ஜீவன் கொடுக்கிறவர், அவர்கிட்ட தான் நான் போகணும், அவரை நான் நம்பணும், அவர் என்னை கைதூக்கி விடுவார், அவர் எனக்கு வாழ்வு கொடுப்பார். அதை மட்டும் மனசுல வச்சுங்க. இன்னைக்கே நீங்க படுக்கைக்கு போற நேரத்துல கூட உங்க மனசுக்குள்ளான ஆண்டவரோட நீங்க பேசணும். ஆண்டவரே, இன்னைக்கு என்னோட பேசி இருக்கிறீங்க, தொடர்ந்து நான் அப்படியே போயிடாம எனக்கு கை தூக்கி விடுங்க. உங்களை நான் நம்புறேன் சுவாமி, விசுவாசிக்கிறேன் சுவாமி அப்படின்னு சொன்னா அந்த இயேசு சமாதானத்தை கொடுப்பாங்க. அவரை நினைச்சு பாருங்க. இயேசு என்ற அந்த மூன்று எழுத்து வார்த்தை, அதுக்கு உரியவர் உங்களுக்கு வாழ்க்கை இன்றைக்கே கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோம்.